நீங்கள் புதுசாக ஒரு வேலை சில பேர் நீங்கள் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா, நாம் சத்தியத்தை நோயிங் த ட்ரூத், சத்தியத்தை அறிந்து கொள்வதுன்ற பாடத்தை இந்த 1689 விசுவாச அறிக்கையை பயன்படுத்தி நம்ம படிச்சுட்டு வரோம். முழு வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை முறையாக சுருக்கமாக முக்கியமான சத்தியங்களை நமக்கு தொகுத்து கொடுக்கிற ஒரு ஒரு நூலாக, 2000 வருஷமாக விசுவாசிகள் நம்பின சத்தியங்களோடு நம்மளை இணைக்கிற ஒரு நூலாக இந்த விசுவாச அறிக்கை இருக்கு. வேதத்துக்கு அடுத்து கள்ளபோதகத்திலிருந்து, எத்தனையோ கள்ளபோதகத்திலிருந்து நம்மளை விழிக்க செய்து நம்மளை தற்காக்க செய்கிற ஒரு சிறந்த புத்தகமாக இந்த விசுவாச அறிக்கை இருந்திருக்கு. ஊரெல்லாம் பலவிதமான கள்ளபோதகம், எது கள்ளபோதகோ எது சரியான வேதபூர்வமான போதகோன்னு இனம் கண்டு கொள்வதற்கு ரொம்ப உதவுகிற ஒரு ஒரு பாடம் தான் இந்த பாடம். ஓகே, நம்ம வந்து பல வாரங்களா படிச்சு இப்போ நம்ம சாப்டர் 8 வந்திருக்கோம். 8வது சாப்டருக்கு மத்தியஸ்தராகிய கிறிஸ்து. இதை நீங்க படிச்சுட்டு வர்றவங்க உங்களால பார்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கிறிஸ்துவ பத்தி இவ்வளவு விஷயங்கள் நம்ம படிச்சதே கிடையாது. இந்த காலத்துல எந்த சபைகளையோ போதகர்களையோ இந்த மாதிரி கிறிஸ்துவ பத்தி விரிவாக சொல்லி கொடுக்கறதே இல்லை. ஒரு கிறிஸ்துவ பத்தி ஒரு முறையாக ஒரு வார்த்தை படமாக நமக்கு எடுத்து இந்த அதிகாரத்துல போட்டிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். பேரா 1 அவர் கிறிஸ்துவுடைய முழு ஊழியத்தை பத்தி ஒரு பெரிய கண்ணோட்டத்தை நம்ம பார்த்தோம், ஒரு ஓவர்வியூ. பேரா 2 அவருடைய அற்புதமான கன்னி பிறப்பு, 2 மானிடத்தையும் தெய்வீகத்தையும் கொண்ட 2 இயற்கையோடு அவர் எப்படி பிறந்தாரு. பேரா 3 அவருடைய வளர்ப்பு, மானிடனாக பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அவர் செய்ய போற மிகப்பெரிய பணிக்கு அவருடைய மானிடம் எப்படி ஆயத்தம் செய்யப்பட்டது என்றதை பார்த்தோம். பேரா 4 பேரால இயேசு கிறிஸ்துவுடைய ஆழமான தாழ்ச்சியும் பாடும் மரணமும், அவர் எப்படி மகிமைக்கு அவர் எப்படி உயிர்த்தெழப்பட்டு மகிம் பரலோகத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்த்தத்துல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அந்த நம் முப்பிதாக்கள் பாருங்க, அவர் திருப்பி ரகசியமா சபைக்காக வருவாருன்னு சொல்லல. என்ன போட்டிருக்குன்னா, அவங்க என்ன நம்பினதுன்னா, தேவ தூதர்களையும் மனிதர்களையும் உலக முடிவில் நியாயம் தீர்க்க வருவார். இந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு உண்மைகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எப்படி பிறந்தாரு, எப்படி வாழ்ந்தாரு, மறித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு. ஆனா அந்த 6வது பேராகிராஃப் தொடர்ந்து முறையாக நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு தெய்வீக வெளிப்பாடாக இயேசு செஞ்ச வந்தாரு போனாருலாம் தெரியும். ஆனா நீங்களோ நானும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தன் வாழ்க்கையின் மூலமாக என்ன அடைந்தார், இல்லைங்களா? அந்த 3 காரியத்தை நாம் நம்ப வேண்டியது அவசியம் ரட்சிக்கப்படுறதுக்கு. என்ன? இயேசு தேவனுடைய நீதியை பரிபூர்ணமாக திருப்தி செய்து நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஒப்புரவு ஆகுதலை ஏற்படுத்தி நமக்காக ஒரு நித்திய பரலோக சுதந்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ இதெல்லாம் நீங்க ஒருவேளை புதுசா வந்தவங்க இதெல்லாம் என்னங்க பேசுறாருன்னா, நமக்கு யூடியூப் லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா இந்த 4-6 பேராகிராஃப்ஸ் உடைய பாடங்கள் அதுல ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, அதை நீங்க கேட்டுக்கலாம். இந்த ஆடியோவும் இருக்கு, இந்த வாட்ஸ்அப் குரூப்லயே அனுப்பிச்சிருக்கோம். ஆண்டவருடைய, ஓகே, இன்னைக்கு தொடர்ந்து பார்க்க போறோம். ஆண்டவருடைய மீட்பின் பணி முடிஞ்சிருச்சு, அது முடிந்த வேலை, அதுக்கு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியது இல்லை, அதுக்கு எதுவுமே நம்ம கட்ட வேண்டியது இல்லை. இலவசமான ரட்சிப்பு, the finished work of Christ, அற்புதமா அதை சொல்லுவாங்க. ஒரு முடிக்கப்பட்ட வேலை, மீட்பின் வேலை வந்து ஒரு முடிக்கப்பட்ட வேலை. ஆக்சன் டெய்லர் அப்படின்ற கிரேட் மிஷனரி, அவர் சீனாக்கு போய் மிஷனரி ஊழியர் செய்தவர், அவர் வந்து அவர் எப்போ ஒரு வாட்டி அந்த காஸ்பல் ட்ராக்கை படிக்கும் போது அவர் அவர் ரட்சித்தது அந்த வார்த்தை தான், the finished work of Christ. அவருக்கு அப்பதான் முதல் தடவை உணர்றாரு, ரட்சிப்பு ஒரு முடிக்கப்பட்ட ஒரு வேலை. இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு, அதுல நான் ஒண்ணுமே சேர்க்க வேண்டியது இல்லை. நான் ரட்சிக்கப்படுவது வந்து இவ்வளவு நாள் நான் ஏதோ சேர்க்கணும் போலன்னு இத்தனை வருஷமா இருந்தேன். அவர் முடித்த வேலையை நான் மனப்பூர்வமா விசுவாசிக்கும் போது நான் ரட்சிக்கப்படுறேன். அதான் முடிக்கப்பட்ட வேலை. ஓகே, கிறிஸ்து வந்தாரு, நமக்காக புற ரட்சிப்பை செய்து முடித்தாரு, பரலோகத்துக்கு போனாரு. கிறிஸ்து இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அதை நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அநேக பேர் நினைக்கிறது வந்து ரட்சிப்பின் வேலையை அவர் முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆயி பாடா போதும்பா அப்படின்னு போய் இப்ப பரலோகத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. முடிச்சுட்டா ரட்சிப்பு, யார் யாரெல்லாம் நம்புறீங்களோ வந்து ரட்சிக்கப்படுங்க. அவர் ஒன்றும் ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு பார்க்க போறோம், ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் என்ன அற்புதமான ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார். கிறிஸ்துவுடைய தற்போதைய ஊழியம், கிறிஸ்துவுடைய நிகழ்கால ஊழியம், த பிரசன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது பேரா 8 வருது, அதுக்கு முன்னாடி 2 ஷார்ட் பேரா 6-7 நம்ம பார்த்துட்டு அங்க போகலாம். 6வது பேராகிராஃப் என்ன சொல்லுது, கிறிஸ்துவுடைய மத்தியஸ்தருடைய மீட்பின் பணியுடைய பலாபலங்கள் எப்படி பல ஏற்பாடுல இருக்கிற மக்களுக்கும் போய் பலிக்குதுன்றத பத்தி நமக்கு சொல்லுது. ஒருவேளை நீங்க சில நேரத்துல கேள்வி கேட்டிருக்கலாம், கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்தாரு, வந்து மறித்து அவர் வரப்போற மக்களை மீட்கிறாரு. கிறிஸ்துக்கு முன்னாடி வந்த ஏப்ராமு, மோசே, தாவீது அவங்க எல்லாம் எப்படிங்க, வே கிறிஸ்து இல்லாம எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? இந்த 6வது பேராகிராஃப் நமக்கு அதுக்கு பதில் கொடுக்குது. என்ன சொல்லுது, மீட்பின் பணி, அந்த மீட்பின் கிரயம் கிறிஸ்து வந்த பிறகுதான் கட்டப்பட்டு இருந்தாலும், ஆனா அதனோட பலாபலன்கள், அதனால் வருகிற நன்மை வந்து எல்லா காலத்துல இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு போய் சேர்ந்தது. ஆரம்ப காலத்துல இருந்து எப்படி சேர்ந்தது, வாக்கு சத்தங்கள் மூலமாக, மாதிரிகள் மூலமாக, பலியின் மூலமாக கிறிஸ்துவுடைய பணியை அவர்கள் கண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். அது சர்ப்பத்தின் வித்தை நசுக்குவேன் ஆரம்பத்துல சொன்னதுல இருந்து அது நடந்துச்சு. இந்த பேராகிராஃப் நமக்கு என்ன சொல்லுது, பழையற்பாடுல இருக்கிற மக்கள் எல்லோருமே புதிய ஏற்பாடுல இருக்கிற மக்கள் மாதிரி தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களும் தங்க பாவங்களுக்கு மனம் திரும்பி இயேசுடைய மீட்பின் பணியை விசுவாசிக்க வேண்டியதா இருந்துச்சு. வித்தியாசம் என்ன, இயேசு வர அவர்கள் காலத்துல வராது இருந்ததுனால, இன்னும் அவர் மீட்பின் பணியை முடிக்காம இருந்ததுனால பழையப்பாடு மக்கள் வந்து இனி வரப்போற மேசியா, இனி வரப்போற மத்தியஸ்தரை பார்த்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம வந்து வந்த இயேசுவை பார்த்து அவர் நமக்காக மறித்தார் என்பதை நம்ம விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறோம். அவர்கள் வந்து விசுவாசத்துல வரப்போறவரை பார்த்தாங்க. வரப்போறவரை எந்த சாதனத்தின் மூலமா பார்த்தாங்க, அந்த பேராகிராஃப் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வாக்கு சத்தங்கள், டைம்ஸ், மாதிரிகள், பலிகள். ஆரம்பத்திலிருந்து பலவிதமான வாக்கு சத்தங்கள் ஆண்டவர் கொடுத்தார். ஆதியாகமத்திலேயே சர்ப்பத்தின் தலையை நசுக்கிற வித்து, அதுக்கப்புறம் பல விதமான டைப்ஸ், அதுவே ஒரு பெரிய ஸ்டடி. ஒன்னால யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நேரம் ஆயிடும், அதான் யோசிக்கிறேன். ஆதி ஆமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் எத்தனை கிறிஸ்து டைப்ஸ் இருக்கிறார். முழு பழையற்பாடும் இயேசு அந்த எம்மா ஊருக்கு போறவங்களுக்கு வழியில சொல்லிட்டு போனார். மோசே தொடங்கி எல்லா தீர்க்கதரிசிகள் எடுத்து வேத வாக்கியம் எல்லாம் தன்னை பற்றி சொல்லுகிறதுன்றத எடுத்து காமிச்சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி தான். ஒரு குயிக்கா ஒரு பட்டியல் கொடுக்கணும்னா, பழையற்பாடுல ஸ்திரீயின் வித்து, ஆதாமியவால் அவங்க பாவம் செஞ்ச பிறகு ஆண்டவர் அவங்களுக்கு போட்ட அந்த தோல் துணி, ஆபேலுடைய நீதிமான் ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்டது, நோவாவுடைய பேழை, மெல்கிசேடக், ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைய பலியா கொடுத்தது, யாக்கோபுடைய ஏணி, மோசே உயர்த்தப்படுற விதம். யாத்ராமத்துல பாத்தீங்கன்னா மோசே ஒரு டைப், எகிப்து அடிமைத்தன அனுபவமும் அவங்க அதனால் விடுபடுறதும், இயேசு நம்மள பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து எப்படி ரட்சிக்கிறாருன்ற ஒரு மாதிரி. பஸ்கா ஆடு, அந்த கூடாரம், அந்த ஆலை, அந்த பலிகள், ஆசாரிய தன்மை, அந்த பண்டிகை, டே ஆஃப் அட்டோன்மெண்ட், ஒரு ஆட்டு தலை மேல கைய வைத்து அந்த ஆட்டு தூரம் அனுப்பி இன்னொரு ஆட்டை வெட்டுது, எல்லாமே இயேசுக்கு ஒரு டைப் இல்லைங்களா. மன்னா, அவங்க குடிச்ச தண்ணி வனாந்திரத்துல அந்த வெங்கல சர்ப்பம், அடைக்கலாம் பட்டணங்கள். இன்னும் அது மாத்திர இல்ல, வேதத்துல பல இடங்கள்ல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள், இயேசுடைய எங்க பிறப்பாரு, என்ன ஊழியர் செய்வார், சீட்டியல் ஐதாயா போல 553 எல்லாம் இயேசுடைய பாடுகளை பத்தி ரொம்ப போட்டிருக்கு. அந்த மூணு மினிஸ்ட்ரி, பழையப்பாடு மக்கள், ஆசாரியர்கள், தீர்க்க தரிசிகள், ராஜாக்கள், எல்லாமே இயேசுக்கு ஐசு தான் இல்லைங்களா. வரப்போற அதெல்லாம் பார்த்துதான் பழையப்பாடு மக்கள் ரட்சிக்கப்பட்டார் இல்லைங்களா. ஆண்டவர் திடீர்னு இயேசு மத்தியஸ்தரை கொண்டு வந்ததுல சடனா பழையப்பாடு யூத தேசத்தை வச்சு ரட்சிப்பு மேசியாவுடைய பணியை எப்பேற்பட்டது, அதனோட தன்மை எப்பேற்பட்டதுன்னு பலவிதமான அடையாளங்களோடு வரலாற்றோடு அவங்களுக்கு உணர்த்திக்கிட்டு தான் வந்தார். அவங்க அனுதின வாழ்க்கையில ஆராதனை முறைகள்ல அவர்களுக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு மத்தியஸ்தருடைய பணி ரெண்டு, முக்கியமாக பாவ மன்னிப்பு ரட்சிப்பும் ஒரு பலியினாலதான் வர முடியும். அந்த பலியோடு ஒரு மனுஷன் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளும் போதுதான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான்ன்றத ரொம்ப தெளிவாக பழையற்பாடு மக்களுக்கு அதை உணர்த்தி வந்தார். அதை விசுவாசிச்ச மக்கள் வரப்போற இயேசுவைதன் மூலமெல்லாம் விசுவாசித்து தான் ரட்சிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய மாபெரும் பணியை பாருங்க, அவர் சிலுவையில வந்து வழியாக ஒரு மீட்பை சம்பாதிக்கிறாரு. அவர் மீட்பை சம்பாதிச்சு அந்த அந்த மீட்பினுடைய பலாபலன்கள் இனி போய் வரப்போற வரலாற்றுல இருக்கிற எல்லா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மாத்திரம் இல்ல, ஆதாமில இருந்து அவருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி, அவர் பிறந்து பலி செய்யறதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கடந்த காலத்துல, ஆதாமில இருந்து தொடர்ந்து எல்லா மனித குலத்திலையும் மீட்கப்பட்ட எல்லாருக்கும் அவருடைய கிருபாதார பணியினுடைய பலன்கள் போய் பலிக்குது. நினைப்ப பரலோகத்துல எல்லாம் ஆபிரகாம் தாவீதெல்லாம் ஒரு அட்வான்ஸ் கண்டிஷன்ல தான் பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க பரலோகத்துல ஏன் போனாங்க, இயேசு வந்து அவங்களுக்காக மதிப்பாருன்ற நினைப்பு இதுல போய் நம்பிக்கையில போயிருக்கிறாங்க. இயேசு வந்து அங்க முடிந்ததுன்னு சொன்ன உடனே அதெல்லாம் கத்தி ஏகோபித்து ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சிருப்பாங்க. ஓகே, அதுதான் நமக்கு 6வது பேராகிராஃப் சொல்லுது. பழையற்பாடு மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் பணி தான் அவங்க ரட்சிக்குது. 7வது பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை 2வது பேராகிராஃப்ல சொன்னதை இன்னும் வலியுறுத்துறாங்க. என்ன, இயேசு கிறிஸ்துக்கு ரெண்டு இயற்கைகள் இருக்கு, அந்த இயற்கைக்கு தக்கதாக தன்னுடைய பணிகளை அவர் செய்கிறார் பாருங்களேன். அது ஒரு பர்சன், டூ நேச்சர், அதிசயமான பர்சன் இல்லைங்களா. ஏன் அப்படி அவர் வந்ததுனாலதான் அவர் சிந்தின ரத்தம், மனுஷனுக்கு தான் ரத்தம் இருக்க முடியும் கடவுள், ஆனா அது பிளட் ஆஃப் தெய்வத்தின் ரத்தம் சொல்லப்படுகிறது. அதுக்குத்தான் அவருடைய பாடுகள், மனுஷனாக உடம்புல பட்ட பாடுகள் எல்லையற்ற மதிப்புடையது இல்லைங்களா. அதைத்தான் அதை வலியுறுத்துது 7வது பேராகிராஃப். இப்ப 8வது பேராகிராஃப் நம்ம வரலாம். இங்கதான் இயேசு கிறிஸ்துடைய தற்போது ஊழியர், இயேசு கிறிஸ்து சிலுவையில மதித்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. பரலோகத்துல ரொம்ப அவருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க இல்லாத மாதிரி நமக்கு தெரியலாம். விசுவாசிகள் விசேஷமா நம்ம கஷ்ட சூழ்நிலை கடக்கும் போது என்னத்தான் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் பாட்டிக்க பரலோகத்துல உட்காந்து சுகமா இருக்கிறாருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம அநேக நேரத்துல நம்ம சோர்ந்து போறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய தற்போதைய ஊழியத்தை பத்தி ஆழமான அறிவும் நமக்கு புரிதலும் இல்லை. அதனாலதான் அநேக நேரத்துல நம்ம சோர்ந்து போறதுக்கு காரணம். இந்த காண்டி அதை நம்ம உணர்ந்தோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும் சரிங்களா. ஒரு உங்களுக்கு தெரியுமா, ஒரு செகண்ட் கூட இந்த நிமிஷம் பரலோகத்துல நீங்க அவருடைய பிள்ளையா இருந்தா அவர் உங்களை தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்காரு. 24/7 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாளும் என்னை மறவா இயேசு நாதான்னு ஒரு பாட்டு இருக்கு. தாய் மறந்தாலும், அவர் தாய் தன் சொந்த பெத்த கைக்குள்ளேயே மறந்தாலும் மறக்க மாட்டா, ஒருவேளை அதை கூட மறந்துடுவா. இயேசு காண்டி தன் பிள்ளைகளை மறக்கிறதே இல்லை தெரியுமா, அற்புதமான அது ஒரு பாடம். எபிரேயர் புக் அதை பத்தி நமக்கு சொல்லுது, அவருடைய தொடர்ந்து செய்கிற ஊழி, அவர் எப்படி நம்மளை பாக்குறாரு, சேவிக்கிறாரு நைட் அண்ட் டே. நம்ம என்ன அதை நம்ம பாக்குறது, இட்ஸ் நாட் விசிபிள், ஆனா அது ரொம்ப ஆவிக்குரியதா இருப்பதுனா இருந்தாலும் அது உண்மையானது, அது நிச்சயமானது, அது ஒரு பலிக்கக்கூடிய ஒரு ஊழியம் தான். ஒவ்வொரு நிமிஷம் அதை தாண்டி நம்ம உணர்ந்து நம்ம வாழ்ந்தோம்னா ஒவ்வொரு நேரத்திலும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? நமக்கு பாருங்க, அந்த பேராகிராஃப் நமக்கு சொல்லுது என்ன ஊழியம் செய்யறாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக வாங்கின பரிபூர்ண மீட்பை பிரத்யேகமாக, பிரத்யேகமா என்ன தெரியுமா, கும்பல் எல்லாருக்கும் பார்த்துக்கல, தனிப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொருத்தர் மேலையும் கரிசனத்தோடு உண்மையாக தொடர்ந்து அது பழித்து கனிதரும்படிக்கு அதை அப்ளை பண்ணிட்டு வராரு, தொடர்ந்து இன்வால்வ் ஆகி வராரு. ஒவ்வொரு நிமிஷம் என்ன செய்யறாரு, ஆறு காரியங்கள் எட்டாவது பேராகிராஃப்ல நமக்கு போட்டிருக்கு. ஆறு காரியங்கள் இந்த நேரத்திலயும் அந்த மீட்பை எப்படி அப்ளை பண்ணி வராரா, நமக்காக பரிந்து பேசுறாரு, நம்மை தன்னுடைய தன்னோடு தன்னுடைய ஆவியினால் இணைத்து கொண்டிருக்கிறாரு, அவருடைய வார்த்தையினால நமக்கு ரட்சிப்பின் மர்மம் மகத்துவம் என்னன்னு நமக்கு வெளிப்படுத்துகிறார், அந்த ரட்சிப்பை நாம் விசுவாசித்து கீழ்ப்படியும்படிக்கு நம்மளை உந்தி வருகிறார், நம்ம இருதயத்தை ஆவியினாலையும் வார்த்தையினாலையும் ஆண்டு வருகிறார், நம்முடைய எல்லா சத்துருக்களையும் தன்னுடைய வல்லமையினாலையும் ஞானத்தினாலையும் தன்னுடைய அற்புதமான மர்மமான அதிசயமான பராமரிப்பினால் மேற்கொண்டு இது எல்லாமே இலவச கிருபையினால, நம்ம ஒழுங்கா இருக்கிறதுனாலையும் நம்ம நல்லவங்கன்றதுனாலையும் இல்லை, எல்லாமே கிருபையினால் செய்து வருகிறார். இது நமக்கு பார்க்க முடியாம இருக்கலாம், இதை நம்ம உணராம கூட இருக்கலாம், அது நிச்சயமாக நம்ம பழிக்கும்படிக்கு நம்ம வாழ்க்கையில செய்து வருகிறார். ஒன்னொன்னா பார்ப்போமா. முதலாவது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். இது அவருடைய ஆசாரிய பணியை குறித்தது. ஒவ்வொரு செகண்டும் நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருக்கிற ஆபத்துகளை நினைச்சோம்னா ஆயிரக்கணக்கான ஆபத்துகள் நமக்கு இருக்கு. நம்ம விசுவாசம் வந்து எந்த எப்பவோ நம்ம விழுந்து போயிருந்திருக்கலாம், 101 சோதனைகள்ல நம்ம விழுந்து போயிருக்கலாம், 101 கள்ளப்போதகர்கள் நம்ம கேட்டுக்கிட்டு அழிஞ்சு போய் சோர்ந்து போயிருக்கலாம். அதிசயத்துல அதிசயம் நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசித்து தொடர்ந்து வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம ரொம்ப பலமா பலசாலிகள்ன்றதுனால இல்ல, விசுவாசிகள்ன்றதுனால இல்ல. பேதுருக்கு சொன்ன மாதிரி, பேதுருவே பிசாசு உன்னை புடமிட என்கிட்ட உன்னை அலமோத செய்யறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டான், ஆனா நான் உனக்காக ஜெபித்திருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் பிசாசு நம்மளை அலக்கழிக்கும் போது நம்ம அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொரு செகண்டும் இயேசு ஜெபம் பண்றாருங்க. எப்படி ஜெபம் பண்றாருன்னா, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா ஆண்டவரே அந்த பிரதருக்கு உடம்பு சரியில்ல அவளை பார்த்துக்கல ஆண்டவரேன்னு நம்மள மாதிரி உணர்வு இல்லாம ஜெபம் பண்றது இல்ல, அவரு ரொம்ப தூரம் இருந்து அறியாம ஜெபம் பண்றது இல்ல. எதிரே 4:15 பைபிள்ல இருந்தா நீங்க எடுத்து பார்க்கலாம், அவர் எப்படிப்பட்டவரா, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன அண்டையில் சேர கடவோம். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர், இது பிரதான ஆசாரியர் எவ்வளவு முக்கியம்னு பழைய பாட பார்த்தா நமக்கு தெரியும். அந்த பிரதான ஆசாரியர் பழைய பைபிள் ஃபுல்லா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல், 990 டைம் பிரதான ஆசிரியர் என்ற வார்த்தை வருது. ஏன்னா நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், கடவுளுடைய அனுகிரகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுமா இல்ல நம்ம வாழ்க்கை சபிக்கப்பட்டிருக்கணுமான்றது யாரை பொறுத்து இருக்குன்னா பிரதான ஆசாரியரை பொறுத்து இருக்கு. இஸ்ரவேல் நினைச்சு பாருங்க, அந்த மக்கள் வந்து ஏதாவது ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் செய்து வந்து அந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு பலியை கொடுத்து அந்த பிரதான ஆசாரிய கிட்ட கேட்பாங்க, ஐயா நாங்க கடவுள் நாங்க பாவம் செஞ்சவங்க கடவுளுடைய கிட்ட போக முடியாது, இந்த பலியின் வைத்து எங்களுக்காக பரிந்து பேசுங்க. கடவுள் எங்க பாவத்துக்கு தண்டனை கொடுக்காம எங்களை மன்னித்து கிருபை காட்டும்படி ஆசீர்வாதம் கொடுக்கும்படி சேவம் பண்ணுங்க. அந்த பிரதான ஆச்சாரியர் அந்த பலியை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற வெங்கல பலிபீடத்துல பலியை கொடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் நமக்கு அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணுவார், பரிந்து பேசுவார். ஒன்னு சாமியல் ஏழாவது அதிகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் படிச்சுட்டு இருந்த ரிசல்ட்டா இஸ்ரவேல் ஜனங்களை தாக்குறாங்க பிலிஸ்தியருங்க, அவங்க கத்துறாங்க வந்து சாமியல் கிட்ட, ஐயோ எங்களுக்காக ஜெபம் பண்ணு, ஆண்டவர் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணு. அவர் போய் ஜெபம் பண்றாரு, இவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரதான ஆச்சாரியர், அவரு தன்னையே தன்னை பலியா கொடுத்துட்டு அவரு போய் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு பரலோகத்துக்கு போய் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இல்ல, நமக்காண்டி இப்ப காண்டி விசுவாச கண்கள் சேவான் மாதிரி திறக்கப்பட்டுச்சுன்னா இப்ப கண்ணை ஏறெடுத்து பார்த்தனா பரலோகத்துல இந்த நிமிஷமா உண்மையுள்ள இறக்கமுள்ள பிரதான ஆசார் எல்லையற்ற பரிதவிப்போடு இரவும் பகலும் நம்ம ஒவ்வொருத்தருடைய பேரை தன் நெஞ்சில சுமந்துக்கிட்டு நமக்காக ஜெபம் பண்றவருங்க, எல்லையற்ற பரிதவிப்பு ஒவ்வொரு செகண்டும். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க உங்களுக்கு என்ன சஃபரிங் இருக்கு, என்ன வியாதுளம் இருக்கு, என்ன போராட்டம் இருக்கு, என்ன டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் அவருக்கு தெரியாம எங்க தூரம் இருக்கிறாரு கொஞ்சம் கூட இல்லைங்க. அந்த வசனத்துல சொல்ற நாம் பரிதவிக்கிற பிரதான ஆசாரி, நமக்கு என்ன சோதனை இருக்கு அவருக்கு தெரியும், அவர் அனுபவபூர்வமா தெரியும் அவருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மாதிரி உடம்பு அவருக்கு மனுஷ உடம்போட அங்க இருக்கிறார், சோதிக்கப்படுறதுன்னா என்னன்னு தெரியும், வறுமையின் வேதனை என்னன்னு தெரியும், நம்ம தனிமையின் கொடுமை எல்லாம் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதனால அத மிகுந்த பரிதவிப்பு. போன வாரம் நான் ரிசர்ச்ல சொன்னேன் அனுதாபம் எம்பத்தின்னு இங்கிலீஷ்ல, அதாவது ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய தோலுக்குள்ள போய் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றத நம்ம ஃபீல் பண்ண வைக்கிற திறன் அது அநேக பேருக்கு இருக்கிறது இல்லை, ஆனா இயேசுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அவர் நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம், நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு, நமக்கு என்ன வியாதுளம் இருக்குன்னு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஏன் நம்ம வயசுக்கு தெரியாம இருக்கலாம், புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம பெருமூச்சு கூட விடாம நம்மளுடைய ஃபீலிங் எல்லாம் ஒவ்வொரு செகண்டும் அவருக்கு தெரிஞ்சு நமக்கு கிருபை கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும், தைரியம் கொடுக்கணும்னு நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறார். பாருங்களேன் நம்மளுடைய பிரதான ஆச்சாரியர் நம்ம சூழ்நிலையை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறவர் இல்ல, என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறவர் இல்ல, அந்த சூழ்நிலைய கஷ்டங்களை பாரங்களை கவலைகளை அறிந்தவர். நம்மள மாதிரியே உடம்புல இருந்து எவ்வளவு கம்ஃபர்டிங் யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய தேவைகள் கவலைகள் சூழ்நிலைகள் நம்முடைய சிந்தனைகள் இருதயங்கள் எல்லாத்தையும் அவர் நம்மளை பத்தி அறிஞ்சிருக்கிற மாதிரி வேற யாரும் அறிய முடியாது. அவர் எல்லாம் தெரிஞ்சவராக, அப்ப பாஸ்டர் நான் பாவம் செஞ்சிருக்கிறேனே எனக்காக அவர் ஜெபம் பண்ணுவாரா, ஐசாயா 53:12 போட்டிருக்கு, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளுகிறாரா, ஏன்னா அவர் ஒண்டிதான் வேண்டிக் கொள்ள முடியும். அக்கிரமக்காரர் 1 யோவான்ல போட்டிருக்கு, நமக்கு அவர் லாயர் இன்டர்சீசோனா பிகாஃப். யோசிச்சு பாருங்க, எந்த லாயராவது இந்த உலகத்துல இப்பெல்லாம் காசை வாங்கிக்கிட்டு தப்பான கேஸ் அநியாய கேஸ் எல்லாம் வாதாடுறவங்க இருக்காங்க, ஆனா எவிடன்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும்போது எந்த லாயர் போய் வாதாட முடியுங்க. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு, ஒரு மனுஷன் பாவம் செய்யலன்னா நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறாரு சிதா ஓடுன்னு போடல, நாம் பாவம் செய்தா நம்ம தப்பு செஞ்சோம்னா நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறாரா பரலோகத்துல, நம் சார்பாக பரிந்து பேசுற அட்வொகேட். இது அவருடைய இன்டர்செஷன் அமேசிங் ஒர்க், அவரு தான் செய்ய முடியும். யோசிப்பாருலயே எந்த மனுஷனோ எந்த தேவதூதனோ பரிசுத்த கடவுளுக்கு முன்பதாக போய் பாவிகளுக்காக எப்படி இங்க பரிந்து பேச முடியும், அவங்களை போட்டு நசுக்கணும் அவங்க செஞ்ச பாவத்துக்காக எப்படி யாராவது போய் ஒரு ஜட்ஜு கிட்ட போய் இவன் 2 கொலைகாரன் இருக்கிறான் அவங்க மன்னிச்சிருந்தான்னு பேச முடியுமா, என்ன லாயர்னு வாங்க இல்லைங்களா. ஆனா இயேசுதான் மட்டும் பேச முடியும், ஏன் அவருடைய பணியின் அடிப்படையில் நிமித்தம் அவர் நமக்காக பலியாக நம் பாவங்களை தன்னே சுமந்துகிட்டு பரிகார பலியா செய்ததுனால் அந்த பலியை வைத்துக்கிட்ட பிதாவே அவர்கள் பாவம் செய்திருக்கிறாங்க, ஆனா அவர்களுக்கு இறக்கம் காட்டுங்க. நான் செய்த கிருபாதார வழியின் அடிப்படையில் அவர்களுக்கு இறக்கம் காட்டுங்க. அவருடைய பாவங்களுக்காக நான் பாடுபட்டு உங்களுடைய நீதியை திருப்தி செய்திருக்கிறேனே, அவங்க பாவத்துக்கு பரிகாரம் செய்திருக்கிறேனே, என்னுடைய தகுதி என்னுடைய நீதியை அவங்க மேல போட்டிருக்கிறேன், உங்க கண்களை அவங்க பாவத்திலிருந்து திருப்பி என் நித்திய நீதியை நான் அவங்க மேல சுமத்தி இருக்கிறேன். அவங்களுக்கு இறக்கம் காட்டணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பிரதிநிதித்துவப்படுத்திக்கிட்டு நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரி நீங்களும் நானும் பொழைக்கிறோம்னா ஒவ்வொரு செகண்டும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பணி தான் பிரதான ஆசாரியராக. பாருங்க, அவருடைய ரத்தம், நம்ம ரத்தம் தான் அவர் கொண்டுச்சு, நம்முடைய பாவம் தான் அவரை கொண்டுச்சு, நம்முடைய பாவத்தினாலதான் அவர் ரத்தம் சிந்த வச்சுச்சு. அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போறார். ஆபேலுடைய ரத்தம் காயின் விரோதமா போய் என்னை கொண்டுட்டான் எங்க அண்ணன், ஆனா அதை விட பெட்டரா பேசுற ரத்தமா அவர் ரத்தம். ஏன் ஆபேல் ரத்தம் மாதிரி நம்மளை குற்றப்படுத்துறது இல்லை, இதை இவங்கதான் என்ன கொண்டுட்டாங்க. இந்த ரத்தம் கடவுளுடைய நீ நம் கோ பாவத்துக்கு வர வேண்டிய கோபாக்கியை சமாதானப்படுத்தி நமக்கு அந்த ரத்தமே கேட்குதான். நம்ம எந்த ரத்தம் சிந்த விஷயமோ அந்த ரத்தமே கடவுள் கிட்ட போய் அவங்க பாவங்களை மன்னிங்க, அவங்க மனசுக்கு சமாதானம் கொடுங்க. உடன்படிக்கை வாக்கு தத்தங்களை மன்றாடி பிதாவே அவர்கள் பாவம் இனிமே செய்யாதபடிக்கு அவருக்கு பரிசுத்தமாக்குற கிருபையை கொடுங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு கிருபையை கொடுங்க, முதிர்ச்சியை கொடுங்க, பரிசுத்தாவின் மூலமா பரிசுத்தில அவங்கள வளர செய்யுங்க, அவங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க. அவங்கனால இல்லை, என்னுடைய தகுதியை வைத்து நான் பரிந்து பேசுறதை வைத்து என்னுடைய பணியின் அடிப்படையில உங்ககிட்ட பரிந்து பேசுகிறேன். அதனாலதான் எதிரே இருக்கு எழுதுனவர் சொல்ற, இப்படி ஒருத்தர் இருக்கும் போது ஏன் கஷ்டப்படுறீங்க? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. உங்களுக்கு எந்த மனநிலைமையில இருக்கீங்க? இந்த நேரத்துல சோர்ந்து இருக்கிறீங்களா? வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறீங்களா? என்னையா இப்படி இருக்குதே கஷ்டம், சோதனை, சோர்வு, குற்றம் எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த சமயம் உங்க சமயம் உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு அவருக்கு தெரியுமா? அந்த ஏற்ற சமயத்தில், அந்த சமயத்தில் இன்னைக்கு நீ என்ன சந்திக்கணும் அதுக்கு தேவையான சகாயம் செய்யும் கிருபா அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அந்த மீட்பின் பணியை நமக்கு தன்னுடைய பரிந்து பேசுகிற பணியின் மூலமா அப்ளை பண்ணிட்டு வராரு. அது ரொம்ப வசதியாக, ரொம்ப வல்லமையானதாக வேதம் சொல்லுது. ரோமர் 5:10 சொல்றார், அவருடைய மரணத்தினால் நம்மள பரிந்து நம்மள ஒப்புரவு ஆக்குனவர் அவர் இப்ப உயிரோடு இருக்கும் போது நம்மள முற்று முழிய ரட்சிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்மள உள்ள ரெனிய எல்லாம் பரிசுத்தப்படுத்தி அவருடைய அவர் வாங்கின எல்லா மீட்பின் பலன்களை நம்ம வேலை பழிக்க வைத்து அவர் ரட்சிப்பது எவ்வளவு விஷயம், எவ்வளவு பெரிய காரியம். அது நிச்சயமா நடக்கும். பாருங்களேன், ஒவ்வொரு டைமையும் நம்ம ஜெபம் பண்ணும்போது நீங்க உணர்றீங்களா தெரியல, ஒரு மர்மமான ஒரு காரியம். நம்மளால ஜெபம் கூட பண்ண ஆகுறது இல்லை இல்லைங்களா? அதனாலதான் உங்களை 8 போட்டிருக்கிற மாதிரி நம்முடைய பலவீனங்களில் நமக்கு பரிசுத்தாவியானவர் நம்ம என்ன ஜெபிக்கணும்னு தெரியாத போது பெருமூச்சுகளோடு நம்மளோடு ஜெபிக்கிற என்ன, அதெல்லாம் ஒரு மர்மமான இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறதுடைய ஒரு எக்கோ வாழ்க்கையில நடக்குதே. எதுக்காகலாம் ஜெபம் பண்றாரு, பரிந்து பேசுறாரு? யோவான் 17 அவருடைய பிரதான ஆசாரியர் ஜெபம் இருக்கு. அதுல நம்ம பாதுகாக்கணும், நமக்கு எல்லா கிருபையும் கிடைக்கணும், நம்ம முழுமையா பரிசுத்தம் அடையணும், நம்ம பரலோகத்துக்கு போய் இயேசுவோடு இயேசுடைய மகிமையோடு அவரோட மகிமைப்படணும், எல்லாத்துக்கும் அதுல ஜெபம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் தொடர்ந்து நிறைவேறும் படிச்சு அது செஞ்சு வருகிறார். பாருங்களா என்ன ஒரு அதிசயம். ரெண்டாவதாக அது இதுல சொல்லுது என்ன, நம்ம ஒன்னே வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், வேகமா ஏதோ முடிக்க பார்ப்போம். ரெண்டாவதாக அவர் என்ன செய்தாருன்னா, இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காரு, நம்மை வந்து அவருடைய ஆவியோடு இணைத்து. என்ன அதிசயம், நம்ம உணர்றது இல்ல, விசுவாசிகளை நம்ம இயேசுவை விசுவாசிச்ச உடனே அவரோடு நம்மளை பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு, ஒரு பந்தம், ஒரு இயேசுக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கு. அந்த பந்தம் வந்து ஒரு தலைக்கும் உடம்புக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு, கலிய கீழே தோக்கு ஒரு பெயின் ஆனாலும் கலையில உணர்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவரோடு இணைந்து இருக்கிறோமா. அது வேதத்துல எப்படி கூட போட்டிருக்குன்னா, பிதாக்கும் குமாரனும் எப்படி ஒன்றா இருப்பது போல் அவர்களும் என்னோடு ஒன்றா இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு மர்மமான ஆழமான நித்திய பந்தம், பரிசுத்தாவினால இயேசுக்கும் விசுவாசிக்கும் இருக்கு அந்த மர்மமான பந்தம். ஒரு யாக்கோபுடைய ஏணி மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உணர்றமோ இல்லையோ அவர்கிட்ட இருந்து கிருபை வந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய கிட்ட இருந்து பெருமூச்சுகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய கஷ்டங்கள் அவர்கிட்ட போயிட்டே இருக்கு பரலோகத்துல. அதுக்கு தேவையான கிருபைகள் வந்துகிட்டே இருக்கு. அதிசயம், அவருடைய பணி தேவையானதை அனுப்பிக்கிட்டே இருக்கிற இயேசுவோடு ஆவியினால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். த வர்க் ஆஃப் த மீடியேட், இதெல்லாம் அவருடைய ஆசாரிய பணி. அவர் சொல்லலையா, உங்கள் இதயம் கலந்தாது இருப்பதாக என்னை போலவே ஒரு தேற்றக வாழனை அனுப்புறேன். அவர் பரலோகத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்னும் அக்கறை இல்லாம இல்ல, ஆவியோடு நம்மளை இணைத்து அந்த ஆவியின் மூலமாக நமக்கு ஆறுதலையும் சோர்ந்த நேரத்தில் பலனையும் எல்லா உற்சாகத்தையும் பலவீனமான நேரத்துல பலனையும் நம்மளை கொடுத்துக்கிட்டு தான் வர, நம்ம கஷ்டங்கள் நேரத்துல தைரியத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் வர. நம்ம அவர்கிட்ட மன்னிப்புன்னு போய் கேட்கும் போது நம்ம மன்னிக்காதவர் இல்லை. அதிசயமான ஆசீர்வாதம். மூணாவது என்ன சொல்லுது, அவர் பரிந்து பேசி நம்மளை ஆவியோடு இணைத்துக் கொண்டு ரட்சிப்பின் மர்மத்தை அவருடைய வார்த்தையின் மூலமா நமக்கு வெளிப்படுத்துறார். எத்தனையோ நம்ம ஊர்ல எல்லாம் ரட்சிப்புனாவே என்னன்னு தெரியாது. என்ன ரட்சிப்பு, ஞானஸ்தானம் எடுத்துட்டு ரட்சிப்பு, ரட்சிப்பின் மர்மம் ரொம்ப சீப். நம்ம ஊர் சபைகள் எல்லாம் என்ன ரட்சிப்பு எல்லாம் அதை பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது. என்ன பணம், ஆசீர்வாதம் வேணுமா, உங்களுக்கு சுகம் வேணுமா, பணம் வேணுமா, பாசத்து காசு, இதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் இதுவா ஏற்று சொல்லி கொடுத்தாரு. யோசிச்சு பாருல, தம்முடைய மக்களுக்கு ரட்சிப்பின் ஆழமான எவ்வளவு பெரிதான ரட்சிப்பன் அடங்கி வச்சிருக்கிற அதனோட மகத்துவத்தையும் எவ்வளவு, இதை பத்தி நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறோம். இது வரப்போற சாப்டர்ஸ் எல்லாம் சொல்ல போகுது. அவர் வாங்கின ரட்சிப்பு எவ்வளவு பெருசு, நம்மள மறுஜன்மம் கொடுத்து நீதிமானாக்கி பிள்ளையா தத்தெடுத்து அவரை நம்மளோ அவரோடு மகிமைப்படுத்தப்பட்டு என்னன்னா அடங்கி இருக்கு. கடவுள் வந்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை நேசிச்சு என்னை தெரிந்து கொண்டு தன் குமாரனை எனக்கு இந்த உலகத்துல அனுப்பி எனக்காக பரிபூர்ண மீட்பை சம்பாதிச்சு என்னை நிச்சயமா பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சு எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அவர் செஞ்சிருக்கிறாரே, அதை வந்து அவர் வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணி அதுதான். நாலாவதாக அதை நாம் விசுவாசித்து கீழ்ப்படியும் படிக்க நமக்கு செஞ்சு வருகிறார். பாருங்க, நான் ஒரு பிரீச்சராக உங்க காதுக்கு தான் பேச முடியும் இல்லைங்களா. நான் பேசுறதெல்லாம் காதுல உழுவுதுங்க பாஸ்டர், நீங்க சொல்லிட்டு போவீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு சொல்றது ஆச்சரியமா இருக்கும். என் வாழ்க்கையே மாறி போச்சுங்க பாஸ்டர், அதை நம்பி இன்னமே இதன்படிதான் வாழ போறேன். அதை செஞ்சது யாரு, நிச்சயமா நான் இல்லை, நிச்சயமா நான் இல்லை, எனக்கு தெரியும். என்னால காது கொண்டிதான் பேச முடியும், காது கேட்கற மாதிரி புரியற மாதிரி தெளிவா சொல்ல முடியும். ஆனா அத நான் போய் சில நேரத்துல நினைப்பேன், தமிழ் கூட எனக்கு ஒழுங்கா பேச வராது, எல்லாத்தையும் கலந்து பேசுற ஆளாச்சு. என் பாஷ பேச்ச வச்சுக்கிட்டு ஒருத்தரை நம்ப வைக்கிறது, கீழ்படிய வைக்கிறது இயேசு செய்யறேன். அதான் அவருடைய அதிசய பணி. உங்க வாழ்க்கையில ஏதாவது விசுவாச இதயத்துல வந்துச்சு, உங்களுக்கு அதன் மூலமா கீழ்ப்படிதல் வந்துச்சு, அதன் மூலமா ரட்சிப்பின் சமாதானத்தை அடைஞ்சீங்கன்னா அது இயேசு செஞ்ச ஒரு காரியம். பாருங்க, அதைதான் நாலாவது சொல்லுது. அவர் அதைத்தான் செய்யறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது இயேசு செஞ்ச. அது இயேசு செய்யற ஒரு பணி நாலாவதாக. ஓகே, அஞ்சாவதாக நம்முடைய இருதயங்களை அவருடைய வார்த்தையினாலையும் ஆவியினாலையும் கவர்ன்ஸ் அவர் ஹார்ட். நம்ம ஹார்ட்ட தெரிஞ்சவங்க எவ்வளவு கோணலானது எவ்வளவு மோசமானதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எவ்வளோ ஆண்டவர் காண்டி நம்மளை விட்டுட்டாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற சாக்கடையில போய் பாவங்கள்ல போய் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு செஞ்ச பாவங்களை செஞ்சுக்கிட்டு தான் நம்ம இருக்கணும்னு ஆசையா இருக்கும் நமக்கு. ஆனா எவ்வளோ மோசமா நம்ம போவாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன நம்மள பிடிக்குது யோசிச்சு பாத்தீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க ஆயிட்டதுனால நீங்க பாவம் செய்யாம இருக்கிறீங்களா? நம்ம எதுனால எல்லாரும் எவ்வளவு விக்கிர ஆராதனை, எவ்வளவு வேசித்தனம், என்ன மாதிரி ஒரு கலாச்சாரத்துல நம்ம பிறந்திருக்கிறோம். எவ்வளோ பாவ வழிகள்ல நீங்களும் நானும் போயிடலாம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறோம்னா அதுக்கு ஒரே காரணம் அவர் வார்த்தையினாலையும் ஆவியினாலையும் நம்ம இதயத்தை அவர் காத்து வருகிறதுனால. என்ன அதிசயமான பணி. ஆறாவதாக நம்முடைய சத்துருக்களை எல்லாம் தன்னுடைய வல்லமையினால ஞானத்தினால மேற்கொண்டு வருகிறார். அது வந்து அவருடைய அது ஆராய முடியாத, இது ஆராய முடியாத ஒரு பணி, அதிசயமான ஒரு பணி. அந்த விசுவாச அறிக்கை சொல்லுது, a wonderful and unsearchable dispensation. என்ன ஒரு பணி, கிங்லி ஒர்க், அவருடைய பிரீஸ்ட் ஒர்க், அவருடைய கிங்லி, அவருடைய ப்ராஃபெட்டிக் ஒர்க்கு தான் இந்த ஆறு பணி. அவர் ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, ராஜாவாக இருந்து வெளியில உள்ளுக்குள்ள இருந்து அவர் வார்த்தையின் மூலமா பணி நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வர்றாரு. வெளியில ராஜாவாக இருந்து பராமரிப்பின் சூழ்நிலைகள்ல தேவனை அன்பு கொடுக்கிறவர்களா நன்மைக்கு ஏதுவான சகலமும் எப்படி நடக்கும், ஏன்னா சகலத்தையும் ஆண்டு நடத்தி செயல்படுத்தி வருகிறவர் அவர் தான். வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் தான் நடத்தி வருகிறார். இந்த இயேசுவா நினைக்கிறீங்க எங்கேயோ தூரம் பரலோகத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் ஏன் செய்யறாரு? அந்த விசுவாச அறிக்கை எவ்வளவு அழகா முடியுது பாருங்க. All of free and absolute grace without any condition foreseen in them to procure it. இதெல்லாம் அவருக்கு ஏதோ நல்ல உங்களை இருக்கிறதுனால இல்லை. ஆகவே தேவ பிள்ளையே என்ன ஒரு ஆறுதல், நீங்க என்ன மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்க அவர் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா, அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா, உங்க கஷ்டம் அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா, தன் சொந்த இருதயத்துல ஓடுற ரத்தத்தை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். அந்த இருதயம் எப்படிங்க ரத்தம் சிந்துன ஒரு பிள்ளைக்கு போய் மறக்க முடியும்? தாய் மறக்காது, அவர் மறப்பாரு, அந்த இருதயம் மறக்குமா? நம்ம ஒவ்வொரு சிறிதான பெருமூச்சுகளும் மெல்லிய வேதனைகளும் அவர் காதை எட்டாம இருக்கார். அதை பிதா கிட்ட பேசி அதுக்காக அவர் பரிந்து பேசாம இருக்க மாட்டார். ஒரு செகண்ட் கன்சிமிட்டாம அவர் நம்மள பாக்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தீவிரமான நித்திய மாறாத அன்போடு நம்மளை நேசிக்கிறார். அவர் எப்படி நம்முடைய மீட்புக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு சிலுவையில அந்த மீட்பை சம்பாதிச்சு பரிபூர்ண நீதியை சம்பாதிச்சாரோ, அது முழுமையாக நம்ம வாழ்க்கையில பலிக்கிற வரைக்கும் நம்ம முற்றிலுமாக பரிசுத்தப்பட்டு மீட்கப்பட்டு அவரமாதி ஆகி அவரோடு மகிமைப்படுற வரைக்கும் அவர் திருப்தியா அடைய மாட்டாரு, நம்மள உணவ மாட்டாரு. யோசிச்சு பாருங்க, உயரம் பூமியில அவர் இருக்கும்போது இரவும் பகலும் ஜபம் பண்ணார். யார் அவருக்காகவா? உங்களுக்காகவும் ஏற்றாகவும் ஆசாரிய ஜபத்துல பார்க்கிறோம். இப்போ மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தோட அவர் எப்படி மன்றாடுவார், என்னென்னலாம் வேண்டுவார், அவருடைய பரிந்து பேசுதல், தன்னை சிலுவையில் அறிஞ்சவங்களுக்கே ஜபம் பண்ணார், அவர் ரத்தத்தை ஊற்றி காப்பாற்று தன் பிள்ளைகளுக்காக எவ்வளோ பண்ணுவாருங்க. ஆகவே நீங்க அது யோசிச்சு பாருங்க, இந்த ஊழியத்தை, தற்காலிக ஊழியத்தை நம்ம நினைக்கும் போது மிகுந்த தைரியத்தை நம்ம மனசுல கொடுக்கும். எனக்காக ஜபம் பண்ற ஒரு போதகர் சொன்னார், இயேசு எனக்காக ஜபம் பண்ணும் போது அந்த இயேசுடைய ஆவி, இயேசு என்னோடு இல்லை, எனக்குள்ள அவருடைய ஆவியில என்னை இணைத்திருக்கும் போது நான் யாருக்கு பயப்படுவேன், எதுக்கு பயப்படுவேன், எதுக்கு கவலைப்படுவேன்? இயேசு எனக்காக இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்காக பரிந்து பேசிய வாழ்க்கையெல்லாம் தீர்மானிச்சு நடத்திக்கிட்டு போகும்போது எந்த கஷ்டம், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன், இந்த உலக பாடுகள் என்ன செய்தோம், எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட்ல இந்த பாடம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார்.